الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا كمطريرا فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على اهلها ذلكم خير لكم لعلكم تذكرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تأتوا البيوت من ابوابها ولكن اتوها من جوانبها فاستأذنوا فَإِنُ اُذِنَ لَكُمْ فَدْخُلُوا وَإِلَّا فَرْجَعُوا رواہ ابو داود அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பானுமாகிய எல்லாமர் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லி கொடுத்தவன் அவனுக்கு சர்வ புகழும் அல்ஹம்துலில்லா. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈங்கள், இன்று வரை என்னாரின் லட்சிய பாதையில் இவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அன்னவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். புனித ஜுமா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியும், அவனால் என்னென்ன கட்டளைகளை நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்நாள் எடுத்து நடக்க வேண்டும். இவைகளை எல்லாம் செய்யக்கூடாது தகாது நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு அப்புறப்பட்டு உண்மையான தக்குவாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கை வாழ வேண்டுமென்று முதற்கன் எனக்கும் எனது மனை மக்கள் குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனை மக்கள் குடும்பத்தினர், இந்த உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிம் அல்லாத ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியோர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு அழகான மார்க்கத்தை, ஒரு அழகான தீனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த தீனுடைய எல்லா அம்சங்களும் ஒரு அழகான வழிமுறையை, அழகான கலாச்சாரத்தை, கல்ச்சரலை எங்களுக்கு கற்று தருகிறது. வேற எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத அழகான ஒழுக்கங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான தத்துவத்தை, அழகான வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அவ்வளவு அழகான மார்க்கம் இந்த மார்க்கம், அவ்வளவு அழகான தீன் இந்த தீன். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் முகம் கொடுக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் இஸ்லாம் மிக அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதிலே ஒன்றுதான், ஒருவர் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைய போகிறார், அது தன்னுடைய வீடாக இருக்கட்டும் அல்லது பிறருடைய வீடாக இருக்கட்டும், எவ்வாறு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற அழகான வழிமுறையை இஸ்லாம் மாத்திரம்தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளவு பெரிய இடங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எவ்வளவு பெரிய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய வாசல்லே போட்டிருப்பார்கள் என்ன, நோ என்ட்ரன்ஸ், எத்துல்வீம தகனம், உள்ளே நுழைய வேண்டாம் என்று போர்டு போட்டிருப்பார்கள். இஸ்லாம் சொல்கிறது, நீ உள்ளே நுழைவதாக இருந்தால் போர்டு போடப்பட்டாலும் சரி, போடப்படாவிட்டாலும் சரி, சில இடங்களிலே வெல்கம் போட்டிருப்பார்கள், உங்களை வரவேற்கிறோம் என்று போட்டிருப்பார்கள். அப்படி போட்டிருந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். எவ்வளவு அழகான வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே நுழைவது மாத்திரமல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். இன்று உலகத்திலே இஸ்லாத்திலே பிழை இருக்கிறது, இஸ்லாத்திலே அனாச்சாரம் இருக்கிறது, இஸ்லாத்திலே அநாகரிகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பிழை காண்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம் போன்று உலகத்திலே எந்த ஒரு சாசனமும் எழுதவில்லை, எந்த ஒரு தத்துவமும் சொல்லவில்லை, எந்த ஒரு மார்க்கமும் மார்க்கமாக சொல்லவில்லை இஸ்லாத்தை தவிர. அப்துல்லாஹி இப்னு பிஸ்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தஅதுல் புயூத மின் அபுவாபிஹா வலாகின் உஸூஹா மின் ஜவானிபிஹா. மக்களே, ஒரு வீட்டுக்கு நீங்கள் சென்றால் அந்த வீட்டுடைய வாசலுக்கு நேராக நிற்க வேண்டாம். நீங்கள் அந்த வீட்டுக்கு செல்ல வந்திருக்கிறீர்கள், வீட்டுக்குள்ளே நுழைய போகிறீர்கள், வீட்டு வாசல் இருக்கிறது, தலை வாசல் இருக்கிறது, அதற்கு நேராக நின்று நீங்கள் வீட்டுடைய கதவை தட்ட வேண்டாம். வலாக்கினே சூஹா மின் ஜவானிபிஹா, இடது பக்கமோ வலப்பக்கமோ ஒதுக்கமாக நில்லுங்கள், ஒதுக்கமாக நில்லுங்கள். உங்களுடைய பார்வை வீட்டுக்குள்ளே செல்லக்கூடாது. நீங்கள் அந்த வாசலின் ஊடாக வீட்டுக்குள்ளே இருப்பவர்களை பார்க்க கூடாது என்று சொன்ன மார்க்கம் ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். தொடர்ந்து சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்தால் வீட்டு வாசலுக்கு முன்னால் நிற்க வேண்டாம், பக்கத்திலே நில்லுங்கள். நின்று அனுமதி கேளுங்கள், அந்த வீட்டாளிடத்திலே அவரிடத்திலே நீங்கள் அனுமதி கேளுங்கள். உதினலக்கும் பதுகுழு, உங்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டால், உள்ளே இருப்பவர்கள் அனுமதி தந்துவிட்டால் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள். கிடைக்கவில்லையா, வீட்டுக்குள்ளே தலையை போட்டு போய் வருகிறேன் என்று சொல்ல வேண்டாம், அப்படியே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எவ்வளவு அழகான மார்க்கம் இஸ்லாம். வீட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தால், ஒரு வீட்டுக்கு சென்றால் எந்த இடத்திலே நிற்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் மார்க்கம் இஸ்லாம். அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு வெளியே நிற்கும் பொழுது உங்களுடைய பார்வை வீட்டுக்குள்ளே செல்லக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன ரஜுலன், லவ் அன்ன ரஜுலன் இஸ்தலா அலைக பிகைரி இதனின், ஒரு மனிதன் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறான், வீட்டுக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போன்று அவன் ஒதுங்கி நிற்காமல் வீட்டுக்குள்ளே பார்க்கிறான், வீட்டுக்குள்ளே பார்க்கிறான், கதவு இடையால் பார்க்கிறான், ஜன்னல் ஊடாக எட்டி பார்க்கிறான். இப்படி பார்த்த ஒரு மனிதனுடைய மனிதன் பார்க்கும் பொழுது ஒரு கம்பியை எடுத்து, ஒரு கூரை எடுத்து நீங்கள் அவனுடைய கண்ணை கண்ணுக்கு குத்துகிறீர்கள். என்னெல்லாம் எட்டி பார்க்கிறான், அப்படி பார்த்த ஒரு மனிதனுடைய கண்ணை நீங்கள் ஒரு ஈட்டியை எடுத்து, ஒரு கம்பியை எடுத்து குத்துகிறீர்கள். குத்திய பொழுது அவனுடைய கண் பொட்டையாகிவிட்டது, கண் பொட்டையாகிவிட்டது. இஸ்லாம் சொல்கிறது, ஒருவனுடைய கண் பொட்டையாகிவிட்டால், நீ ஒருவனுடைய கண்ணை அநியாயமாக பொட்டையாக்கிவிட்டால் அவனுடைய கண்ணை அவனுக்கு பொட்டையாக்கலாம். ஒருவன் கையை வெட்டிவிட்டான், அவனுடைய கையை வெட்டலாம். ஒருவன் காலை வெட்டிவிட்டான், அவனுடைய காலை வெட்டலாம். பழிக்க பழி இஸ்லாத்திலே வாங்கலாம். நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், எட்டி பார்த்த ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு நீ ஒரு கம்பியை எடுத்து, ஒரு ஈட்டி எடுத்து குத்திவிட்டாய், அவனுடைய கண் இல்லாமல் போய்விட்டது, பார்வை இல்லாமல் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா கான அலைக மின் குனாஹின், மனிதா, நீ செய்தது எந்த குற்றமும் இல்லை, உனக்கு குற்றமாக அது எழுதப்பட மாட்டாது, உனது வீட்டை பார்த்தவனுடைய கண்ணை குத்தியது அது சரியான வேலைதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எவ்வளவு அழகான ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இரும்பிலான ஒரு சீப்பை வைத்து தலையை சொரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிலே இருந்த ஒரு ஓட்டையினூடாக எட்டி பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை சொரிந்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த மனிதர் உங்களை எட்டி பார்த்தார், இந்த மனிதர் உங்களை எட்டி பார்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அலமு அன்னக தந்துர் லதஅந்து பிஹி. மனிதா, நீ பார்த்தது எனக்கு தெரியாது, நீ பார்த்ததை நான் காணவில்லை, நீ பார்த்ததை நான் அறிந்திருந்தால், நான் பார்த்திருந்தால் என்னுடைய கையிலே இருந்த அந்த இரும்பு சீப்பினால் உனது கண்ணை குத்தி இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திஆதான் மின் அஜலில் பஸர், இன்னமா ஜுஇலல் இஸ்திஆதான் மின் அஜலில் பஸர். அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஏற்காக வேண்டி தெரியுமா? பார்வைக்காக வேண்டித்தான். யாரும் பார்த்து விடக்கூடாத விஷயங்களை அவர் பார்த்து விடுவார் என்பதற்காகத்தான் அனுமதி கோர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை, எவ்வளவு ஒரு அழகான ஒரு தத்துவங்களை, அழகான ஒழுக்கங்களை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். யாருடைய வீடாக இருக்கட்டும், ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்கிறார்கள், அஸ்தாதினாலா உம்மி, என்னுடைய உம்மா வீட்டுக்கு நான் போகும் பொழுது நான் அனுமதி கேட்க வேண்டுமா என்று ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்ட பொழுது நபி அவர்கள் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் கட்டாயம் நீ கேட்க வேண்டும், இல்லம் தஸ்தாதின், இல்லம் தஸ்தாதின், இல்லம் தஸ்தாதின் ரஐத மா தக்ரஹ், நீ அனுமதி கேட்காவிட்டால், நீ அறியா, நீ வெறுக்கக்கூடிய, நீ விரும்பாத விஷயத்தை நீ அங்கே உள்ளே பார்க்க நேரிடும் என்றார்கள் ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, தாயுடைய வீட்டுக்கு சென்றாலும் சரி அனுமதி கேட்க வேண்டும். மூஸா இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஹல்து அலா உம்மி மா அபி, என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா வீட்டுக்கு செல்லும் பொழுது நானும் பாப்பாவோடு சென்றேன், நானும் தந்தையோடு சென்றேன். சென்ற பொழுது பதகல, என்னுடைய வாப்பா எனக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள், வத்தபாதுஹு, நானும் என்னுடைய வாப்பாவுக்கு பின்னால் சென்ற பொழுது பதஃபா அலா சதிரி, கையை எடுத்திருந்து நெஞ்சிலே அடித்தார்கள், அடித்து நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு கேட்டார்கள், அதுகுல் பிகைரி இதுனின், மகனே அனுமதி இல்லாமல் நிலையப் போகிறாயா? எனது மனைவி, அதனால் நான் அனுமதி இல்லாமல் செல்கிறேன். மனைவி வீட்டுக்கு மாத்திரம்தான், மனைவி இருக்கக்கூடிய இடத்துக்கு மாத்திரம்தான் அனுமதி இல்லாமல் செல்ல முடியும். தாயாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், மாமியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மகரமானவர்களுடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டும். மூஸா இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனது தந்தை எனது நெஞ்சிலே அடித்து என்னை நிறுத்தி அனுமதி இல்லாமல் நுழைய பார்க்கிறாயா? உனது தாயிடத்திலே அனுமதி கேட்டுவிட்டுள்ளே நுழைகின்றார்கள் என்ற கருத்தை மூஸா இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே ஒருவர் ஒரு வீட்டுக்கு சென்றால் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும், அதற்குள்ளால் எட்டி பார்க்க கூடாது, அனுமதி கேட்க வேண்டும். எப்படி அனுமதி கேட்க வேண்டும்? கதவு தட்டி நான் இன்னார் வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்துல்லாஹி இப்னு ஜாபிர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதைது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதைனின் கான அலா அபி, நான் நபி அவர்களிடத்திலே எனது வாப்பாவுடைய ஒரு கடன் விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுவதற்காக நான் சென்றேன். சென்று ஃபதகத்துல் பாப, நான் கதவை தட்டினேன், நான் கதவை தட்டினேன். மன்றா என்று உள்ளே சத்தம் வருகிறது. யார் வந்திருப்பது என்று கேட்ட பொழுது ஃபகுல்து, நான் சொன்னேன், நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். எப்படி? நாங்கள் யாருடையாவது வீட்டுக்கு சென்று கதவை தட்டினால் உள்ளே இருந்து சத்தம் வரும் யார் என்று நாங்கள் என்ன சொல்லுவோம்? வளமையா, நான் வந்திருக்கிறேன், நான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து சொல்கிறார்கள், அன கரிகா, என்ன நான் உங்களுக்கு உமா அப்பா பேரு வச்சு இல்லையா? என்ன நான் தான் சொல்றீங்க என்று நபி அவர்கள் வெறுத்தார்கள். இவ்வளவு அழகான மார்க்கம் சகோதரர்களே, ஹியூமன் ரைட்ஸ் என்கிறோம், மனித உரிமைகள் என்கிறோம், மாணவ ஹிமிக்கம் என்று சொல்கிறோம், எவ்வளவு அழகான ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கதவை தட்டும் பொழுது யாராவது யார் என்று கேட்டால், நான் அப்துல்லா வந்திருக்கிறேன், நான் ஹுசைன் வந்திருக்கிறேன், நான் ஹசன் வந்திருக்கிறேன், நான் அப்துல்லா வந்திருக்கிறேன், நான் ஜெயித் வந்திருக்கிறேன் என்று பேரை சொன்ன மார்க்கம் இஸ்லாம், பேரை சொல்ல சொன்ன மார்க்கம் இஸ்லாம். சிலருக்கு பெயர் சொல்வது அவ்வளவு. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் சொல்கிறார், இன்ன சபப ஃபி கராஹத்தி கௌலி அன, நான் நான் என்று சொல்வதற்கு சொல்வதை இஸ்லாம் வெறுக்கிறது. அப்படி வெறுப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ஃபீஹா நௌ அம்மினல் கிபிர், நான் நான் என்று சொல்வது ஒரு வகையான பெருமை இருக்கிறது. நான் இந்த ஊரிலே பெரிய ஆளாக இருக்கிறேன், பெரிய ஆஜியாராக இருக்கிறேன், பெரிய அசரத்தா இருக்கிறேன், பெரிய லாயராக இருக்கிறேன், பெரிய டாக்டராக இருக்கிறேன், ஒருவருடைய வீட்டுக்கு போய் தட்டுகிறேன். நான் என்னுடைய பெயரை சொல்லி என்னை அறிமுகப்படுத்துவது எனக்கு ஒரு 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 இரண்டாம் தரத்து, நான் செகண்ட் ஆகிற மாதிரி எனக்கு உணர்வு இருக்கிறது. ஏன், என்ன தெரியாதா, ஏண்ட குரலை கேட்டா தெரியாதா என்று எனக்கு உணர்வு இருக்கிறது. இப்ப ஜோதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அது என்ன தெரியுமா, அது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஏண்ட பேர ஊரை ஏண்ட வம்சத்தை எல்லாம் சொல்றதுக்கு தேவையில்லாத ஆள், நான் பெரிய ஃபேமஸ் ஆன ஆள் என்பவர்கள் தான் பேரை சொல்லாமல் நான் வந்திருக்கிறேன் மச்சான் என்று கதவை தட்டுகிறார்களே, இவர்களுக்கு பெருமை இருக்கிறது என்ற கருத்தை இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, கதவை தட்டும் போது மாத்திரமல்ல, எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறோம், டெலிபோன் கால் எடுப்பார்கள், கால் எடுத்து என்ன செய்ய சோமாய்க்கிறீங்களா? அதெல்லாம் ஒழுக்கங்கட்ட பழக்கம் சகோதரர்களே, ஒழுக்கங்கட்ட பழக்கம். வளமையாக ஒருவரோடு தொடர்பு கொள்வதாக இருந்தால் சலாம் சொல்லி ஆரம்பிக்கலாம். ஏன், பேர் சொல்வது போலதான் அவருடைய பேர் அவருடைய மொபைலே உள்ளும் அப்துல் ரஹ்மான் பேசுகிறார், அப்துல் ரஹ்மான் பேசுகிறார், அப்துல்லா பேசுகிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு அடுத்து என்ன செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு, சொல்லுங்க பார்க்க என்று டைம் வேஸ்ட் ஆக்கி கொண்டிருப்பது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இன்றைய உலமாக்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், பெயர் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி விட்டுத்தான் கதைக்க வேண்டும். டெலிபோன் எடுத்து என்னே தெரியுமா ஒரு அஞ்சு நிமிஷம் நேரத்தை வீணாக்குவாரு, அவர் பிஸியா இருப்பாரு, அவர் வேலையா இருப்பாரு, இது கூடாத பழக்கம். நீங்க யாராயிருந்த அவருக்கு என்ன, அவரு உங்களுக்கு தேவையா, நீங்க எடுக்க வேண்டியதான். எடுத்தருன்னு என்னே தெரியுமா கேட்பதற்கு நீங்க தான் தேவை கெடுத்தீங்க, உங்களை அறிமுகம் செய்துவிட்டு நீங்க கதைக்கலாம். இன்றைய உலமாக்கள் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய கண்ணியமான சகோதரிகளே, அப்துல்லா அஹ்மத் அஷுரைம் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்காலத்தில் உள்ள ஒரு ஒரு ஆய்வாளர் இவ்வளவு பேர் 250 பக்கம் டெலிபோன் எப்படி கதைக்க வேண்டும், டெலிபோன் எப்படி பாவிக்க வேண்டும் என்று ஒரு நூலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு மாத்திரம் அனுமதி அல்ல, நாம் ஒருவருக்கு டெலிபோன் எடுக்கிறோம், எடுக்கும் போது எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மச்சான் நில்லு அப்துல்லா பேசுறத கொஞ்சம் கேளுண்டு அவருக்கு தெரியாமல் கான்பரன்ஸ் கால் போடுகிறோம், இது ஹராம். அனுமதி இல்லாமல் கான்பரன்ஸ் கால் போடுவது ஹராம் சகோதரர்களே. பண்டி இறைச்சி சாப்பிடுறது ஹராம் என்று தெரியும், அடுத்தவன் சொத்தை பறிக்கிறது ஹராம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அனுமதி இல்லாமல் ஒருவரோடு நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன், நாங்கள் இருவரும் கதைப்பதை மூன்றாம் நபருக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அது ரகசியமாக ரகசியம் பேணப்பட வேண்டும். அவருக்கு தெரியாமல் கான்பரன்ஸ் கோலை போட்டு நாங்கள் கதைக்கிறோம், நாங்கள் பேசுவதை மூன்றாவது ஆள் ஒத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார், இதற்கும் அனுமதி தேவை சகோதரர்களே. ஒரு கூட்டத்திலே நண்பர்களோடு உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், நான் அதாவது லவுட் ஸ்பீக்கர் போடுவதாக இருந்தார், தூரத்திலே இருக்கக்கூடிய சகோதரர் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் பேசுவதை இவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக லவுட் ஸ்பீக்கர் போடுவதாக இருந்தாலும் அவருடைய அனுமதி தேவை. அவருடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய குரலை இன்னொருவர் பேசுவதை போட்டு காட்டுவது ஹராம், தெளிவானது, அதில் சந்தேகம் இல்லை. இவ்வளவு அழகான மார்க்கம் இஸ்லாம். ஒவ்வொருவருடைய உரிமையும் எப்படி பேணி இருக்கிறது இஸ்லாம், ஒவ்வொருவருடைய உரிமையையும் எப்படி காக்கிறது இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வீடு வாசல் நெருக்கடியான ஏரியா வெள்ளம்பிட்டி, சின்ன பாதை, சின்ன நோ பார்க்கிங் என்று அடித்திருப்பார்கள். அங்கே வாகனங்களை நிறுத்துவதாக இருந்தால் அவர்களிடத்தில் அனுமதி கேட்க, கவர்மெண்ட் ரோட் தான், அதுக்கு வித்தியாசமான சட்டங்கள் இருக்கின்றன. அவருடைய வீட்டை மறைத்து எங்களுடைய வெஹிக்கிள், எங்களுடைய வாகனங்களை பார்க் பண்ணுவதாக இருந்தாலும் அந்த வீட்டுடைய காரர் அல்லது அவருக்கு யாருக்கு தொந்தரவாக இருக்கிறதோ அவரிடத்திலே அனுமதி கேட்டுத்தான் எங்களுடைய வாகனங்களை பார்க் பண்ண வேண்டும். அனுமதி இல்லாமல் நாங்கள் அதனை செய்யக்கூடாது. எங்களுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய சாண் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, வேஸ்ட் வாட்டர் இருக்கிறது, அது வரும் பொழுது பக்கத்து வீட்டு சாலையிலே விடுவதாக இருந்தாலும் அவரிடத்திலே அனுமதி கேட்டுத்தான் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காணிதான் இப்படி ஒரு பேச்சுண்டா என்னது, ஏழாம் வானம் போகும் வரைக்கும் அது எங்களுக்கு தான் சொந்தம், அதுல சந்தேகம் இல்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீ அடுத்த மாடியை கட்டுவதாக இருந்தால் அவனுக்கு காத்து வராம மறைத்து விடாதே. நீ அப்படி கட்டுவதாக இருந்தால் அவனோடும் கொஞ்சம் மசூரா பண்ணி அனுமதி எடுத்து கட்டலாம். அனுமதி இருக்கிறது, எங்களுடைய இடம் அது, நாங்கள் காசு கொடுத்து வாங்கிடம், ஏழாம் வானம் என்ன, சந்திரமண்டலமே எல்லாம் தாண்டி போகும் அளவுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இருந்தாலும் அதனை ஆலோசனை செய்து பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கிறதா, அதிலே தொந்தரவு இருக்கிறதா என்று அவர்களிடத்திலே ஆலோசனை செய்து கொள்ளும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடன் பிறப்புகளே, எவ்வளவு அழகான மார்க்கம் இஸ்லாம். இது போன்ற சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், சின்ன சின்ன காரியமாக இருக்கட்டும், நபி அவர்கள் மிக அழகாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறோம், வெளியே சேரு தண்ணி நிற்குது, நான் ஒரு புதிய செருப்பு வாங்கிட்டு வாரேன், 4000 ரூபா ஒரு செருப்பு, அது தண்ணிக்கு நினைச்சா பாவிக்கலா என்று ஒரு பாதுகாப்பான இடத்திலே கலட்டி வைத்து விட்டு வருகிறேன். அல்லது இன்னொருவர் கலட்டி வைத்து விட்டு வருகிறார். நான் என்ன செய்கிறேன், வந்து பார்க்கிறேன், எல்லா இடத்தையும் தள்ளி தண்ணி ஆயிக்குது, அந்த செருப்பு அப்படி ஒரு உத விட்டுட்டு ஒரு கிக்கொண்ட பண்ணிட்டு அந்த இடத்துல நான் செருப்பை கழிச்சி வைத்து விட்டு வருகிறேன். எதுக்கு வருகிறேன், அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மிகப்பெரிய ஒரு அநியாயத்தையும் ஹராமையும் செய்துவிட்டு பள்ளிக்குள்ளே நுழைகிறார். அவர் செருப்பு கழட்டி வைத்த இடத்துல எங்களுக்கு வைக்க முடியாது. அந்த இடம் எங்களுக்கு தேவையாக இருந்தால் நாம் 11 மணிக்கே வந்திருக்க வேண்டும். நாம் 12:30 வந்து அவருடைய செருப்பை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்தில் செருப்பை வைப்பது இஸ்லாத்துடைய பார்வையில் ஹராமானதாக இருக்கிறது. ஒருவர் பள்ளி வாசலுக்கு வருகிறார், வந்து ஒரு சலப்பாவை, ஒரு அடையாளத்தை, ஒரு லேஞ்ச, ஒரு முசல்லா விரிச்சிட்டு அவர் தேவைக்கு பாத்ரூம் போறார். வந்து பார்க்க லேஞ்சையும் காணல, முசல்லாவையும் காணல, அதை தூக்கி வீசிட்டு ஹாஜியார் உட்கார்ந்திக்கிறார். ஹாஜியார் சொல்றார், என்ன ஹாஜியார் பத்துவா, இது பல்லாடு இடம், யாருக்கும் இடம் பிடிக்கலான்றார். அறியாமை சகோதரர்களே, அவர் முதலாவது வந்தவர், அவருக்குரிய உரிமை அன்று அன்றைய நாள் அந்த நேரத்திலே அந்த இடம் அவருக்குரியது, அவரை எழுப்பாட்ட முடியாது. எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் வருவாங்க விரட்டுவாங்க பின்னுக்கு, யாருக்கும் அனுமதி கிடையாது சின்ன பிள்ளைகளை விரட்டுறதுக்கு. அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் இங்கே வந்துதான் படிக்க வேண்டும் சகோதரர்களே. அது தனி தலைப்பு. குழந்தைகள் பள்ளிவாசலுக்குள் வருவது கூடுமா கூடாதா, எப்படி வர வேண்டும் என்பது அது தனியே பேச வேண்டிய தலைப்பு. இன்று எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சின்ன புள்ளவள் வந்து முன்னுக்கு உட்கார கொல சொல்லுதுறனே எழும்பி ஓடுவாங்க, அதுக்குத்தான் பேரு சின்ன புள்ள என்று. பெரியவர்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம், உங்களோட ஊர்ல எப்படியே தெரியா, எங்களோட ஒரு பகுதியில் அவர்கள் அந்த சிறுவர்களை பிடித்து இழுத்து அலட்டி அப்படியே உட்கார வைப்பார்கள். இவர் என்னமோ அவுளியா மாறி எல்லா கூத்தும் போட்டுட்டு கடைசி காலத்துல பள்ளிக்கு வந்துட்டு அந்த சின்ன புள்ளவளை மட்டுப்படுத்துற விதம் அல்லாஹ் கோபித்துக் கொள்வான், அல்லாஹ் விரும்ப மாட்டான். துருக்கியுடைய ஒரு பழமொழி இருக்கிறது, எந்த ஊரிலே சின்ன பிள்ளைகள் சிறிய குழந்தைகளுடைய சத்தம் நாங்கள் சொல்லும் பொழுது பின்பகுதியிலே சத்தம் கேட்கவில்லையோ எதிர்காலத்திலே அந்த ஊரிலே சொல்லக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் பந்தலைக்கு போயா பழகிறது, கோவிலுக்கு போயா பழகிறது, பள்ளி வாசலுக்கு வர வேண்டும், ஓடுவார்கள் சிரிப்பார்கள். ஏன், அவர்களுக்கு கடமை அல்ல, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் உடைய மாளிகை ஓடக்கூடாது, மற்றவர்களுக்கு முன் தொழுகைக்கு முன்னால் நடக்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு அழகாக பண்பாக இரக்கமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஊர் பகுதியிலே எங்களுடைய மஹல்லாக்கு பக்கத்து மஹல்லால இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால நான் என் பிள்ளைய தொழுகிறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் எனக்கு பக்கத்துல சொல்லுகிறார், அவருக்கு 4 வயசு, போக்குல பள்ளி போக்குள்ள ஒரே அழுகு, நானும் பள்ளிக்கு வரண்டு அவரையும் முடிப்பாட்டி பக்கத்துல வச்சு நான் சொல்லுகிறேன். சொல்லக்குள்ள 4 வயசுக்குள்ள சும்மா வைக்கும், அங்கிட்டு பார்க்கும், திரும்பும், சிரிக்கும், எல்லாம் செய்யும். அவ்வளவு ஒரு டிஸ்டர்பாவும் மீக்கல்ல. எனக்கு 4 பேருக்கு அங்கால தொழுக ஒரு மனிதர் வந்தார் என்கிட்ட, என்ன செய்றீங்க நீங்க, புள்ளோட கூட்டிக் கொண்டு டிஸ்டர்ப் பண்றீங்க, எனக்கு தொழ முடியாது என்றார். அவருடைய தக்குவா அவ்வளவு தக்குவா, எனக்கு 4 பேருக்கு அங்கால இருந்து தொழுதவர். நான் ஒன்றும் சொல்லல, பேசாம வீட்டுக்கு போயிட்டேன். அசரு தொழுக வந்துச்சு, இது லோகருக்கு நடந்தது. அசரு கூப்பிட்டு அசருக்கு கேட்ட, மகன் பள்ளிக்கு போமாண்டு, ஐ தான் நான் வரமாட்டேன். ஏன், பள்ளிக்கு வந்தால் அங்கல் ஏசுவார், பள்ளிக்கு வந்தால் அங்கல் ஏசுவார் என்ற ஒரு மனப்பதிவு அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே வந்து விட்டது. அது ஏந்த புள்ள மட்டும் இல்ல, எல்லா ஊர்லேயும் உள்ள புள்ளகளுக்கு நடக்கிறது. சின்ன வயசிலே ஆசையோடு ஆர்வத்தோடு வரும் பொழுது அவர்களை வந்திருப்பவர்கள் அலட்டுவது. இன்னியமான சகோதரி, இஸ்லாம் அவ்வளவு அழகான வழிமுறைகளை ஒழுங்கு, அது மனித உரிமை மீறல், அது ஹராம் அந்த குழந்தைகளை அலட்டுவது. நாங்க முன் தப்புக்கு வரணும்டா நேர காலத்தோடு வர வேண்டும். குழந்தைகள் வந்து இழுத்து பின்னுக்கு வீசுறது குருமா கூடாதா என்று உலமாக்கடத்திலே கேளுங்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அமைப்பில் இஸ்லாம் மனித உரிமைகள் பற்றி அழகாக சொல்லி இருக்கிறது. வீட்டுடைய கதவை எப்படி தட்ட வேண்டும், நீங்கள் வெளியே நிற்கிறீர்கள், அனுமதி கேட்கிறீர்கள், அதற்கு முன்னால் கதவை தட்டணும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய காலத்திலே நபி அவர்களுடைய வீட்டு கதவு எப்படி தட்டப்பட்டது தெரியுமா, இந்த நகங்களால் தட்டப்பட்டது. நகங்களால், இப்ப நகத்தாலையா தட்டுறாங்க, சற்ற சற்ற கதவு குசிரிக்கு பேசிடும், கூடாது. எவ்வளவு அழகான மார்க்கம் இஸ்லாம், இதெல்லாம் சும்மால சொல்ற விஷயமா என்று சிலர் யோசிக்கலாம். பெரிய தத்துவங்கள் பேசுறதுக்கு முன்னால அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவைகள். நகத்தால் தட்டுவார்கள் சஹாபாக்கள், இன்று தட்டக்கூடியவர்கள் ஹார்ட் அட்டாக் உள்ளுக்கு, ஹார்ட் அட்டாக் உள்ள அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா அவர் அதுல மவுத் ஆகிடுவார் சட்டத்துல. இந்த சற்ற சற்று சுபஹானல்லாஹ், இவ்வளவு அழகான ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகத்தால் தட்டுங்கள், 3 தலவை தட்டுங்கள், 3 தலவை அனுமதி கேளுங்கள். அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா இதா தார் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒரு வீட்டுக்கு வந்து விட்டால் அவர் பல்யஸ்தாதின், 3 தலவைகள் அவர்கள் அனுமதி கோரட்டும். அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லையா, பல் எர்ஜி, அவர்கள் திரும்பி செல்லட்டும். இவன் அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தம்ஹீத் என்ற நூலிலே சொல்கிறார்கள், 3 தலவைக்கு 3 தலவைகள் அனுமதி கேளுங்க என்பதற்கு ஒரு ஹிக்மத் இருக்கிறது, ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. 1வது தலவை அனுமதி எங்களுக்கு தருகிறீர்களா, 2வது அனுமதி கேட்பது நான் உள்ளே வரவா வர வேண்டாமா, 3வது அனுமதி என்பது உங்களுக்கு இப்ப நேரம் இல்லாம இருக்கும், நான் போறேன் என்றுட்டு போறதுதான் அதனுடைய அர்த்தம் என்று இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவருக்கு டெலிபோன் கோல் எடுக்கிறோம், ஒருவருக்கு டெலிபோன் கோல் எடுக்கிறோம், 3 தலவைதான் அவருக்கு ரிங் பண்ணணும், 3 தலவைகள் அவர்களுக்கு டெலிபோன் எடுக்கணும்,
அவர் ஆன்சர் பண்ணாவிட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று, முதலாவது எங்களுடைய எண்ணம் போல எங்களோட பேசுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அப்ப ஏன் நாங்கள் டிஸ்டர்ப் செய்யணும்? அப்படி செய்வதும் அந்த ஆலிம் சொல்கிறார், குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரங்களை வைத்து அது டிஸ்டர்ப் ஆக அவருக்கு இருந்தால் அது ஹராம் ஆகிவிடும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள், ஆனால் அன்றாடம் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவைகள். மூன்று செலவை எடுக்க வேண்டும். ஒன்று, அவர் விருப்பம் இல்லை, அல்லது அவருக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பம் அப்பொழுது இல்லை என்ற அர்த்தம். மூன்று செலவை ரிங் செய்திருக்கிறோம். அவர் அவ்வளவு விஷயம் உள்ளவராக இருந்தால், எங்களை நாங்கள் தேவை என்றிருந்திருந்தால் அவர் எடுப்பார், அவர் புறகு எடுப்பார். மூன்று செலவைக்கு மேலால் நாங்கள் ரிங் செய்யக்கூடாது என்று இன்று உலமாக்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? மூன்று தலைவை எடுக்காட்டி கூட்டாளிட போன் எடுத்து அந்த போன்ல அவருக்கு நாங்கள் கால் பண்றோம். கூடாத பழக்கம், கெட்ட பழக்கம். ஒரு எஸ்எம்எஸ் வைக்கலாம், நான் தான் கதைக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர, இன்னொருவருடைய போனை எடுத்து ஆள் மாட்டிக்கொள்வாரு பாருங்க என்று எடுத்த உடனே தூக்குவாரு. அவருக்கு சங்கடமான நிலைமை இப்ப அவருக்கு. அது கூடாத பழக்கம், கெட்ட பழக்கங்களில் ஒன்று. எங்களுடைய போனுக்கு ஆன்சர் பண்ணாம இருக்கிறாரா? இன்னத்தருடைய போன் எடுக்க கூடாது. அவரை சங்கடத்தில் ஆட்டுகிறோம், அவரை நிர்பந்திக்கிறோம் நாங்கள். இது போன்ற ஆயிரக்கணக்கான ஒழுங்குமுறைகள், ஒழுக்கங்கள் இருக்கின்றன. ஒரு டெலிபோனை எப்படி பாவிக்க வேண்டும், ஒரு டெலிபோன்ல எப்படி பேச வேண்டும், ஒரு டெலிபோனில் எப்படி ஒருவரை பார்த்து என்னென்ன சப்ஜெக்டுகள் பேச வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அழகான மார்க்கம் இஸ்லாம். வீட்டுக்குள்ளே அனுமதி கிடைத்து வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறீர்கள், கதவை தட்டி அனுமதி எடுத்து அல்லது அப்பாயின்மெண்ட் போட்டு டெலிபோன் பண்ணி எப்ப இருப்பீங்க? நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருப்பேன். இப்படி எல்லாம் எடுத்து அவருடைய வீட்டுக்குள்ளே போயிருக்கிறோம். போனா அந்த டைம் அவருடையது, எங்களுடையதல்ல. வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சகோதரரின் அனுமதி எடுத்து போய் சந்தித்து அவரிடத்தில் நீங்கள் உட்கார்ந்தும் இருக்கிறீர்கள். உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மட்டன் டைம் ஆரிச்சு நான் போறேன் என்று எலும்பி வந்து விட வேண்டாம். அந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்தவர் அவர் அனுமதி தரும் வரையில் நீங்கள் எழுந்து வந்துவிட வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, வாழ்வியல் தத்துவம் என்பதுதான் இஸ்லாம். எவ்வளவு அழகான மார்க்கம்! வேறெங்காவது இந்த ஒழுக்கங்களை எங்களுக்கு சொல்லித் தருவார்களா? இந்த ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். எனக்கு நடந்தால் எப்படி இருக்கும், எனக்கு நடந்தால் எப்படி இருக்கும், நான் ஒருவருடைய கோலுக்கு ஆன்சர் பண்ணவில்லை, பதிலளிக்கவில்லை, இன்னொருத்தர் போன்ல வருவாரு, உடனே நான் தூக்கிட்டு மாட்டிக்கொண்டா என்னுடைய அந்த மனோநிலைமை எப்படி இருக்கும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, சின்ன சின்ன விஷயங்கள், சிறிய சிறிய விஷயங்கள், ஆனால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியது. கான்பரன்ஸ் கால் போட்டதனால எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாகி ரெண்டாக பிரிந்து, எத்தனையோ பிசினஸ் பார்ட்னர் மாறி பிரிந்து சின்ன பின்னமாகி ஜம்மப்பாய்க்கு போயிருக்கிறார்கள். ஒருவர் கோல் எடுக்கிறார், சாமான் தரையிலமாண்டு கேட்கிறார், இப்ப தரையலாது ஏதோ சொல்றார். இது பொய் சொல்லல, இப்ப தரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொல்றார். இவர் இன்னொருத்தர்கிட்ட போறார், ஆஜியார் கடிச்சேன், ஒரு 10 துண்டு கேட்டேன், தரையலாண்டார். அப்படியா? அவர் அவருடைய போன் எடுக்கிறாரு, இவர் லவுட் ஸ்பீக்கரை போட்டிக்கிறாரு, ஆள் பக்கத்தில் இருக்கிறாரு, ஆஜியார் எத்தனை உங்களுக்கு எத்தனை துண்டு வேணுமா ஆஜியார், 100 துண்டு தரவான்னு கேட்கிறார். அவருக்கு எப்படி இருக்கும் சகோதரர்? ஜெம்ம பகையாகி விடுவார்கள். குடும்ப பிரச்சனைகளை விசாரிக்க கூடியவர்கள், அல்லது நம்பிக்கைக்கு ஒரு நண்பனிடத்திலே போய் சொல்கிறார், அல்லது தனது மனைவியுடைய உறவினிடத்திலே போய் சொல்கிறார், ஏன் பொண்டாட்டி இப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் என்று, அல்லது மனைவி போய் சொல்றார், ஏன் மாப்பிள்ளை இப்படி சொல்றார் என்று. கண்ணியமான சகோதரர்களே, கான்பரன்ஸ் கோல போட்டுக்கொண்டு என்ன செய்யறார்? மனைவி அங்காளிக்கிறார், கணவருக்கு மடுக்கிறார், ஒத்தரை வச்சுட்டு ஒத்தரை பேச, நீங்க சொல்லுங்களே அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க, ஓ அவர் இப்படித்தான் இப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாரு, மாப்பிள்ள அங்க அடுத்த லைன்ல கேட்டுக் கொண்டிருக்கிறார்.
எவ்வளவு பெரிய அநியாயம், எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகி சின்ன பின்னமாகி போயிருக்கிறது. எனவேதான் அனுமதி என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு மாத்திரமல்ல அனுமதி, எந்த விஷயங்களை எல்லாம் அனுமதி கேட்க வேண்டுமோ, ஒரு மனிதன் விரும்ப மாட்டானோ அந்த விஷயங்களை செய்வதற்கெல்லாம் அனுமதி கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்திலே அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், இரவு நேரத்திலே சுற்றி பார்ப்பார்கள், நாட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஏகபாலன் என்பது அதுதான், எப்படி எப்படி ஒரு ஆட்சி, அது எப்படிப்பட்ட ஆட்சி, ஓனாயும் ஆடும் ஒரே ஒரே டேங்கில் தண்ணி குடிக்கும் அப்படிப்பட்ட ஆட்சி, மிருகங்கள் கூட எல்லை மீறுவதை பயந்த ஆட்சி, அப்படி நீதமான ஆட்சி, இன்றைய மேற்கத்தை வாதிகள் கூட இன்று பார்த்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு, புகழ்ந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி நடந்தது. இரவிலே பார்க்க செல்வார்கள், பார்க்க சென்ற நேரத்திலே ஒரு வயோதிபருடைய வீட்டுக்குள்ளே மியூசிக்கல் ஷோ ஒன்று நடக்கிறது, வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்கிறது, கிளாஸ் சத்தம் கேட்கிறது, மது வருந்தும் சத்தம் கேட்கிறது, ஆடல் பாடல்கள் சத்தங்கள் கேட்கின்றன. உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு மேலால் ஏறி எட்டி பார்க்கிறார்கள். அங்கே ஒரு வயோதிபர் மது அருந்திக் கொண்டு பெண்களை வைத்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார், உடனே பின்வாசலால் தடார் என்று உள்ளுக்கு போனார். செய்து கேட்கிறார், என்ன செய்றீங்க இந்த வயசுல, உங்களுக்கு இது தேவையா என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் அச்சப்படவில்லை, பயப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சொன்னார் என்ன சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவம் செய்தேன், யாருக்கும் தெரியாமல் மறைந்து நான் செய்த பாவத்தை நீங்கள் மூன்று பாவங்கள் செய்து கண்டுபிடித்தீர்கள், மூன்று தவறுகளை செய்துவிட்டீர்கள். ஒன்று, யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தீர்கள், முதலாவது குற்றம். இரண்டாவது, ஒரு நாளும் பின்வாசலால் வரக்கூடாது, யாரும் யாருடைய வீடாக இருக்கட்டும், முன்வாசல் இருப்பது ஆட்கள் முன்னால் வருவதற்குத்தான். எனவே நீங்கள் முன்வாசலால் வராமல் பின்வாசலால் வந்தீர்கள், இரண்டாவது குற்றம். மூன்றாவது, அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைந்தீர்கள், அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தீர்கள், சலாம் சொல்லிவிட்டா வந்தீர்கள், அனுமதி எடுத்து விட்டா வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் தான் செய்தது குற்றம் என்றுணர்ந்து தலை குனிந்தார்கள், காதருகே வந்தார்கள். நான் இந்த பாவத்தை தப்பை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன், நான் செய்த குற்றத்தை நீ மன்னித்துக் கொள், நீயும் யாரிடத்திலும் சொல்லிவிடாதே என்று திரும்பி வந்துவிட்டார்கள். மஜ்லிஸில் இருக்கிறார்கள், காலையில் அவர் வருகிறார். அந்த மனிதர் வந்தால் எங்கட பழக்கம் எப்படி இருக்கும், நான் ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன் வருதால் அங்க பார்க்காதீங்க, இவர் தானால் என்று போட்டுக் கொடுப்போம், காட்டிக் கொடுப்போம். அந்த மனிதரை கூப்பிடுகிறார்கள், முன்னே உட்கார வைத்து தனது பக்கத்திலே, அந்த கதையை நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை, அது அப்படியே மறைத்து விட்டேன், அது அப்படியே போகட்டும் என்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன் பிறப்புகளே, இஸ்லாம் அவ்வளவு அழகான மார்க்கம், இஸ்லாம் அவ்வளவு ஒழுக்கங்களை, வாழ்வியலை, வாழ்வியல் தத்துவங்களை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் கூறுகின்ற, இஸ்லாம் சொல்லித்தந்த மனித உரிமைகள் போன்று, ஹியூமன் ரைட்ஸ் போன்று வேறு எந்த உலகத்திலும், எந்த உலகத்தினுடைய எந்த நாட்டிலும், உலகத்திலே உள்ள எந்த ஹியூமன் ரைட்ஸ் சாசனத்திலும் இது போன்ற ஒழுக்கங்களும் அழகான தத்துவங்களும் உரிமைகளும் எதிலும் சொல்லப்படவில்லை. சகோதரர்களே, ஜும்மாவுக்கு வரும் பொழுது கூட நீங்கள் வந்து முன்னே உட்காருங்கள், ஒருவர் தோளை தாண்டி வருகிறார், அவருக்கு டிஸ்டர்ப், என்ன இது பெரிய கரைச்சலாக்கி என்று பார்த்தால் அது ஹராம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிம்பலிருந்து சொல்கிறார்கள், நீங்கள் அப்படியே உட்காருங்கள், வரவேண்டாம், தாண்டி வரவேண்டாம். ஜும்மா நாள் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள், அந்த நாளில் கூட நீங்கள் யாருக்கும் தொந்தரவாக இருக்க வேண்டாம், யாரும் தொந்தரவு நினைக்க மாட்டாங்க, இடம் போதாவது தாண்டி வாராரு, ஆனா நபி அவர்கள் சொல்கிறார்கள், அது கூட அவருக்கு சுந்தரமாக இருந்தால், அது கூட அவருக்கு டிஸ்டர்பாக இருந்தால், அது கூடாத காரியம், நீங்கள் அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இவ்வளவு அழகான தத்துவங்களை சொல்லித் தந்த மார்க்கம் தத்துவத்துக்காக அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். எவ்வளவு அழகான ஒழுக்கம் உள்ள மார்க்கம். ஒரு வீட்டுக்கு சென்றால் பக்கத்திலே இருக்க வேண்டும், கதவை எப்படி தட்ட வேண்டும், எவ்வாறு அனுமதி கேட்க வேண்டும், தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்ய வேண்டும், வீட்டுக்குள்ளே சென்றால் எழுந்து வரும் பொழுது எப்படி வர வேண்டும் என்ற அழகான விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் மாத்திரம் தான் சொல்லி தந்திருக்கிறது. இதனை எப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் எடுத்து நடப்போமோ, எங்களுடைய வாழ்நாளில் எங்க பிராக்டிக்கல் லைஃபில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவோமோ, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய வாழ்க்கை நிம்மதி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, ராகத்துடையதாக, கண்ணியம் உள்ளதாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் விரும்பும் வகையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தல்வாயாக, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, கிருசைலி நாயனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அழகான சுன்னாக்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக, அழகான ஒழுக்கங்களை பின்பற்றி வாழ்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், முன்னோர்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு தந்த எத்தனையோ உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. யா அல்லாஹ், இஸ்லாத்தின் விரோதிகள் அவைகளை அழிப்பதற்கு திட்டங்கள் தீட்டுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிப்பதற்கு திட்டங்கள் தீட்டுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. அவர்களை கொண்டு யா அல்லாஹ் இந்த பூமியிலே இஸ்லாத்தை உறுதிபடச் செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்று உனது இல்மிலே இருக்குமானால் யா அல்லாஹ், நீயே போதுமானவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எந்த அரசியல்வாதியையும் எந்த அரசாங்கங்களையும் நாங்கள் நம்பியவர்கள் இல்லை. யா அல்லாஹ், உன்னை கொண்டுதான் உலகத்தில் எல்லாம் நடக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய தனித்துவங்களை பாதுகாத்தல்வாயாக. மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், பாடசாலைகள், இஸ்லாமிய தாவரங்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் தலைவர்களை பாதுகாத்தல்வாயாக. முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய உலமாக்கள், மூத்தவர்கள், நல்லவர்கள் எல்லோரையும் நீயே பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.